ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம வந்து மனம் அப்படிங்கிற வகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மனம் அப்படிங்கிறது வந்து ஆத்மாவின் ஒரு அதிசய சக்தி அப்படிங்கிறத நம்முடைய சனாதன தர்மத்தில் வர்ற சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்போ இந்த மனம் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. எப்படிப்பட்டது அப்படிங்கிற விவரங்கள் தெரியாது. மனதினுடைய இருப்பு, அதனுடைய செயல்பாடுகள் கூட படித்தவங்களுக்கும் கூட புரியறது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா மன செயல்படுகின்ற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது படிச்சுட்டா மட்டும் புரிஞ்சிட முடியுமானா, அப்படி புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா மனம் அப்படிங்கிற ஒரு மகத்தான விஷயம் வந்து எப்படின்னா, அது உணர்கின்றவர்கள்தான் அதை பற்றி முழுமையாக புரிஞ்சிக்க முடியும். அது எண்ணங்களால் எழுந்த எழுச்சியாக இருந்தாலும் கூட அந்த எழுச்சியின் அடிப்படையில் அந்த மனம் நம்முடைய அனுபவத்துக்கு நிகழ்வில் வரும்போது அது அந்த தூய அறிவோட கனெக்ட் ஆகி நடைமுறையில் இருந்தது அப்படின்னா அது சில அசாத்திய சக்தி பெற்றதாக இங்கே நடைமுறையில் இருக்கும். அதுவே அது தன்னுடைய போக்கில், மனம் போன போக்கில் போயிட்டு இருந்தது அப்படின்னா அது தடம் மாறி போவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் மனம் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ நம்ம மனதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், மனம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படின்னா அது நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கின்ற சாஸ்திரங்கள் காட்டுகின்ற வழியில் வரும்போது மட்டும்தான் மனதை வந்து புரிஞ்சிக்கவே முடியும். அதுக்கு தான் நம்முடைய சாஸ்திரங்கள் வந்து தியான முறைகளையும் சுய பரிசோதனை முறைகளையும் சாஸ்திரங்களையும் கொடுத்துருக்கு. ஏன்னா மனசு வந்து ஒரு சூட்சமமாக இருக்கு இல்லையா, அந்த சூட்சமமான விஷயத்தை வந்து ஸ்தூலமாகிய இந்த பருவுடலை கொண்டு நாம் பயன்படுத்தும் போது அது எப்படிப்பட்ட பயன்பாட்டில் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறத பகவத்கீதை அழகாக சொல்லும். பகவத்கீதையும் மனதை பற்றி பேசும். மனதனுடைய உயர் பரிமாண அனுபவங்களை வந்து நம்முடைய அறிஞர் பெருமக்கள் சொன்ன அளவுக்கு வேறு எந்த மேற்கத்திய நாடுகளில் இருக்கிறவங்களும் சொல்ல கிடையாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா நம்முடைய பிரகிருதி இருக்கு இல்லையா, பிரகிருதினா இந்த பிரபஞ்சம், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் தான் நம்ம பிரகிருதின்னு சொல்கிறோம். அந்த பிரகிருதியில் அஷ்ட பிரகிருதிகளுடைய சேர்க்கை தான் மைண்டு. மைண்ட் அப்படின்னா மனசு அப்படின்னா ஒரு எட்டு விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு. அந்த எட்டு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பகவத்கீதை சொல்லும். பகவத்கீதையினுடைய அந்த ஸ்லோகம் வந்து 7வது அத்தியாயத்தில் 4வது பகுதியில் வருது. அது என்னன்னு பார்த்துட்டு போகலாம்.
பூமி ஆப்போ அனலோ வாயுஹு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதியம் மே பின்னா பிரகிருதிரஷ்டதா.
இது வந்து பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயத்தினுடைய 4வது ஸ்லோகம். இது என்ன சொல்லுதுன்னா, பூமி ஆப்போ அனலோ வாயு. அப்ப என்ன அது, பூமினா என்ன, நிலம். ஆப்போ அப்படின்னா நீர், அனல் அப்படின்னா நெருப்பு, வாயுன்னா காற்று. அப்போ இது மாதிரி பஞ்சபூதங்கள், பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற இந்த பஞ்சபூதங்களும் சேரணும். அப்புறம் மனம், புத்தி, அகங்காரம், இந்த மூன்றும் இருக்கிறது தான் இங்கே இயற்கையினுடைய பிரகிருதியினுடைய ஆற்றல். அது 8 மடங்கு பிரிவுகளாக இருந்து இந்த பிரபஞ்சத்தை இயக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை பகவத்கீதை சொல்கிற மாதிரி வேறு மேற்கத்திய நாடுகளும் இதை பற்றி ஆராய்ந்து சொல்ல முடியாது. மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற விஞ்ஞானிகளுக்கு வந்து மைண்ட் எப்படின்னா மூளை அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க நின்றுக்குவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சூட்சம விஷயங்களை புரிந்து கொள்கிற அளவுக்கு சக்தி கிடையாது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மைண்ட் அப்படின்னா ஒரு மூளையினுடைய இது தான், மூளை தான் இப்படி செயல்பட்டு இருக்கு அப்படி இப்படின்ட்டு மூளையை வச்சே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நம்முடைய ஞானிகளும் மகரிஷிகளும் பண்டைய முனிவர்களும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல நூல்களில், நம்முடைய உபநிஷதங்களில், வேத சாஸ்திரங்களில், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் போன்ற நூல்களில் மனதை பற்றி புட்டு புட்டு வச்சுட்டாங்க. ஏன் அப்படி மனதை பற்றி அவங்க பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனம்ங்கிறது ஆத்மாவின் சக்தி, இந்த ஆத்மாவிடமிருந்து வெளிப்பட்ட ஒரு சக்தி. அப்போ இந்த சக்தியை நமக்கு புரிஞ்சிக்கும் போது மட்டும்தான் ஆத்மாவை புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா மைண்டை நீங்கள் கரெக்டாக டியூன் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் உங்களை யாருன்னு தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ ஆத்மானா என்னங்க அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஏதோ சினிமாவில் காட்டுற மாதிரி வெள்ளையாக ஒரு உருவம் வரும், அதில் வால் மாதிரி நீண்டுகிட்டு இருக்கும், காலெல்லாம் இருக்காது, அதுதான் ஆத்மா அப்படின்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க கூடாது. ஆத்மா அப்படின்னா அது ஒரு தூய அறிவு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம மாற்றி அதை திருத்தி கொடுத்தோம். ஏன்னா நிறைய பேர் ஆத்மா அப்படின்னா இந்த சினிமாவில் காட்டுறதையும் யூடியூப்லேயும் பார்க்குறதையும் வச்சுக்கிட்டு ஏதோ வெள்ளையாக வரும், வால் நீண்டுகிட்டு இருக்கும், அதுதான் ஆத்மா அப்படிங்கிற கற்பனையிலேயே வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. இங்கே ஆத்மா அப்படின்னா அது இறைவன், அது தூய அறிவு, பரமன் அப்படின்ட்டு சாஸ்திரம் சுட்டி காட்டுறத சரியாக படிச்சிருந்தா புரிஞ்சுக்கலாம். இப்படி எவனோ சொல்கிறத கேட்டிருந்தா அந்த வெள்ளை உருவத்தில் பேய் மாதிரி வர்றது தான் ஆத்மா அப்படின்னு ஒரு தவறான புரிதலில் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். அப்படி ஓட்டுறவங்களுக்கு தான் இந்த பயமெல்லாம் வரும். ஏன்னா வெள்ளையா பேய் மாதிரி இருக்குன்னா அப்புறம் அது ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மா எனக்குள்ளே பூந்துருச்சு, அப்புறம் இந்த ஆத்மா இப்படி அந்த ஆத்மா அப்படின்ட்டு எதோ போட்டு வளரிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுறவங்க தான் அதிகப்படியான மக்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து உண்மை நிலை புரியறது இல்லையா, இது மாதிரி சாஸ்திரங்களை படிக்கிறது இல்லை, ஞான விஷயங்களுக்குள்ளே வந்து தெரிஞ்சிக்க விருப்பப்படுறது இல்லை. அப்புறம் ஆல்ரெடி வந்து தீர்மானம் பண்ணிக்கிறாங்க சில விஷயங்களை வந்து அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, இது இப்படி தான் இருக்கும், இதை போய் நான் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு கற்பனா சக்தி வச்சுக்கிட்டு அப்படியே கடந்து போகிறாங்க. அதுதான் அவங்களுடைய அறியாமை அஜ்ஞானம் அப்படின்னு எங்கள் சாஸ்திரம் சொல்லும். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து நாம் சும்மா மேலோட்டமாக பார்த்து கண்டுபிடிச்சிட முடியுமா? இப்போ நம்ம தான் சொல்கிறோம், சாலையில் போயிட்டு இருக்கும்போது காணல் நீர் காட்சிப்படுது. இப்போ அந்த காணல் நீர் காட்சிப்படுதுங்கிறத நீங்கள் ஆராய்ந்து பார்க்காம அப்படியே கடந்து போனீங்கன்னா அது நீராக தான் நீங்கள் நினச்சிக்கிட்டே போவீங்க. அது ஏதோ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குப்பா அப்படின்ட்டு கடந்து நீங்கள் பாட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆனால் அது உண்மையிலே தண்ணி தான் ஓடுதா அப்படின்னு நீங்கள் அந்த காணல் நீரை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையான நீர் கிடையாது, அது அனல் வெப்பச்சலனத்தினால அப்படி ஒரு நீர் மாதிரி தோற்றம் உண்டு பண்ணுது இல்லையா. அப்போ அந்த தோற்றம் நம்ம கண்ணை ஏமாத்துது இல்லையா. அப்போ இது மாதிரி புலன்கள் மூலமாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அது அப்படித்தான் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வருவது நிறைய பேருடைய அறியாமை அஜ்ஞானம் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேர் அந்த தவறை செய்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு நல்ல விஷயங்களை சொல்ல வரும்போது மேலோட்டமாக ஒரு படத்தை பார்த்துடுறாங்க, புக்கினுடைய அந்த ஹெட்டிங்கை படிச்சிடுறாங்க. என்னத்தை இதை பெருசாக மனம்னா நமக்கு தெரியாதா, இவர் மனதை பற்றி என்ன பேச போகிறாரு, மனதை பற்றி எத்தனையோ பேர் பேசிட்டாங்க, இவர் என்ன புதுசாக சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஸ்கிப் பண்ணி போகிற விஷயங்களை நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லலாம், இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம கேட்கும்போது தான் நமக்கு கிட்ட இருக்கிற அந்த பகுத்தறிவு இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம விசாரித்து பார்க்க முடியும். அதுதான் விவேகம்னு சொல்கிறோம். அதாவது விவேகம் அப்படின்னா மனதனுடைய அடுத்த பரிமாணம். மனம் வந்து அடுத்த பரிமாணத்துக்கு போகிறதுக்கு பேர் என்னென்னா புத்தி, மனம் புத்தி, அப்புறம் சித்தம் அகங்காரம், அப்புறம் அது அடுத்த லெவல் போகிறதுக்கு தான் உள்ளம்னு பேர். அந்த உள்ளம்ங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா தான் நீங்கள் உணர்வை பிடிக்க முடியும், உண்மையாக இறைவனை அனுபவமாக்க முடியும். நீங்கள் மனமே தாண்டாமல் அப்படியே மனதிலேயே சிக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி அடுத்த புத்தியை நீங்கள் விரிவுபடுத்தி விவேகத்தினால் விசாரித்து பார்த்து நன்மை தீமைகளை ஆராய முடியும். அப்போ நம்ம ஏற்கனவே ஏற்றி வைத்து கொண்ட ஒரு எண்ணத்தை வந்து அது உண்மை என்று அப்படியே நம்பிக்கொண்டு பயணம் செய்வதனால நம்ம எப்படி பகுத்தறிவு பரிமாணத்தில் உயர முடியும். நிறைய பேர் இதை புரிஞ்சிக்கிறது இல்லை. அதாவது ஒரு விஷயத்தை ஏற்கனவே ஏற்றி வைத்து கொண்ட விஷயங்களை அது சரியா தவறா அப்படிங்கிறத பகுத்து பிரித்து பார்க்க தெரியாமல் அதை சரி என்று இவர்களாக ஒரு தீர்மானம் செய்துவிட்டு வாழ்கின்ற வாழ்க்கையில தான் இவ்வளவு விவகாரங்களை நம்ம சந்திக்கிறோம். அப்போ நம்ம இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வரும்போது இந்த மனம் எப்படிங்க, இந்த மனம் எப்படிங்க உருவாகுது, உண்மையா மனதினுடைய பரிமாணம் என்ன, மனம் எங்கிருந்து உற்பத்தி ஆகிருக்கு, அப்போ இந்த மனம்ங்கிற விஷயம் வந்து எந்த அடிப்படையில் நம்மிடத்துல பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் தீவிரமாக ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா மனம் என்பது ஆத்மாவின் அதிசய சக்தின்னு சொல்லிடுதா. அப்போ நாம் இங்கே எப்படி அதை பாடத்திட்டத்தில் உங்களுக்கு புரிய வைக்கிறோம், இருப்பது இறைவன் மட்டும்தான், பிரம்மம் மட்டும்தான் இருக்குது, அந்த பரமாத்மா மட்டும்தான் இருக்கிறார். அப்போ அந்த பரமாத்மாவினுடைய பிரதிபிம்ப வெளிப்பாடு தான் இங்கே மனசு. அந்த பிரதிபிம்ப வெளிப்பாடுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஓமானம், அதாவது ஓமானம்னா உதாரணம் கொடுப்போம். எப்படி கொடுத்தோம், கண்ணாடி ஓமானம். கண்ணாடியில் போய் பிரதிபிம்பிக்கும் போது இந்த பக்கம் என்ன இருக்கோ அது அப்படியே அந்த பக்கம் காட்டும், இந்த பக்கம் இருக்கிற உருவத்தை அந்த பக்கம் அப்படியே பிரதிபிம்பித்து காட்டுவது தான் கண்ணாடி என்று கடந்த முறை நம்ம வந்து அதை தெளிவாக ரொம்ப நேரம் பேசி கண்ணாடியை பற்றியே பேசி பேசி புரிய வச்சோம். அதை கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்து கேட்கணும், என்ன கண்ணாடி பற்றி சொல்கிறாங்க, என்னடா கண்ணாடி பற்றியே பேசிகிட்டு இருக்காரு, இது ஒரு மாதிரி போர் அடிக்குது அப்படின்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அந்த கண்ணாடியில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உங்களால் எப்படி புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தீவிரமாக உங்களுக்குள்ளே ஆராய்ந்து பார்த்து அதை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுல தான் அந்த சிறப்பு இருக்குது. அப்போ இங்கே ஆத்மாவின் பிரதிபிம்பம் மனம் அப்படின்னா, இப்போ மனதில் பிரகாசிக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையிலேயே யார் மூலமாக பிரகாசிக்குது? ஆத்மாவின் மூலமாக பிரகாசிக்குது. அப்போ இது புரியாமல் நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, ஏதோ நானே செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே வந்துடுறோம். அப்புறம் இது என்னுடைய திறமை அப்படிங்கிற மாதிரி ஒரு அகங்காரத்தை அடைகிறோம். அதுதான் இப்போ நம்முடைய நிலைப்பாடாக இருக்குது. ஏன்னா அகங்கார மமகாரம் தான் நமக்கு வந்து ஆத்மாவை அறிவதற்கு தடையாகவும் இருக்குது. அப்போ இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த மனம்ங்கிறத தீவிரமாக ஆராய்ந்து பார்க்கும்போது, அது எண்ணங்களின் தொகுப்பாகவே இருந்தாலும் கூட அந்த எண்ணங்களின் தொகுப்பாக இருக்கின்ற மனம் வந்து எப்படி அந்த எண்ணங்களை உண்டு பண்ணுது? அப்போ அந்த எண்ணங்களை உண்டு பண்ணுவதற்கு அதுக்கு புலன்கள் தேவைப்படுது பார்த்தீங்களா? அப்போ அந்த புலன்கள் எப்படி வந்தது? அப்போ இந்த புலன்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தீவிரமாக ஆராய்ந்து பாருங்களேன். எல்லாமே இந்த பருவுடல் சார்ந்து இருக்குது இல்லை? பருவுடல்னா இந்த பௌதீக உடல், பஞ்சபூதங்களில் வந்த இந்த பௌதீக உடல். அப்போ இதை தான் பகவத்கீதை சொல்லுது, ஐந்து பூதங்கள் இருக்குது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களோட மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய மற்ற மூன்றும் சேர்ந்தால் எட்டு பரிமாணங்களில் இங்கே மனம் இயங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மனம் இப்படி பஞ்சபூதங்களுடைய தன்மையோடு இயங்கிட்டு இந்த விவகாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறத யார் ஒருத்தன் உணர்றானோ அவன் ஆத்மாவை உணர்வான், இல்லைன்னா அவன் ஆத்மாவை உணர முடியாது அப்படிங்கிறது இங்கே தெளிவுபடுத்துறது தான் இங்கே விசேஷ தன்மை. அப்போ நாம் இதை மனதுக்குள்ளே நல்லா உள்வாங்கி பார்க்கும்போது, பஞ்சபூதங்களுடைய தன்மை இருக்குது, மனம், புத்தி, அகங்காரம் என்ற தன்மை இருக்குது. அப்போ இந்த எட்டு பரிமாணங்களில் இந்த பிரகிருதி இயங்கி கொண்டிருக்கு. பிரகிருதினா இந்த பிரபஞ்சம் இயங்கி கொண்டிருக்கு. அப்போ நாம் இங்கே புரிஞ்சுக்க பார்க்கும்போது, இப்போ நான் இந்த பௌதீக உடம்பு எடுத்து வந்திருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். நான் எப்படி இருக்கிறேன், இப்போ இந்த உடம்புல இருக்கிறேன், பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் பௌதீக உடம்புல வந்திருக்கிறேன். அப்போ இந்த உடம்பு எப்படி வந்தது? நமக்கு மூன்று சரீரங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சனாதன தர்மத்தினுடைய சாஸ்திரங்களை படிக்கும்போது நமக்கு புரிய வைக்கும். வேற எந்த நூல்களும் இப்படி மூன்று சரீரங்களை சொல்லாது. ஆனால் நம்முடைய சனாதன தர்மத்தில் வர்ற சாஸ்திரம் மட்டும் புரிய வைக்கிறதுக்காக நம்மளை எப்படி சொல்லுதுன்னா, உனக்கு மூன்று உடல் இருக்குப்பா, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மூணு உடம்பு. ஒரு உடல் வந்து பார்த்தீங்கன்னா பௌதீக உடம்பு என்கிற பஞ்சபூதங்களால் உண்டான ஸ்தூல உடல். இன்னொரு உடம்பு வந்து சூக்கம உடல், அதாவது கண்ணுக்கு புலனாகாத மனோ உடல். இந்த பரு உடலாகிய பௌதிக உடலும் மனோ உடலும் உண்டாக்குவதற்கான ஒரு இன்னொரு உடல் இருக்கு, அதுக்கு பேர் வந்து காரண உடல். அந்த காரண உடலுக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்கு சாஸ்திரம், அதுக்கு வந்து சஞ்சித கர்மா, அதை வந்து ஆனந்தமய கோஷம் அப்படின்னு எல்லாம் பேர் கொடுக்கும். சாஸ்திரம் தான் அதை இப்படி சுட்டி காட்டி அருமையாக விளக்கம் கொடுக்கும். இதுக்கு தான் நம்ம வந்து வேதாந்த சாஸ்திரங்களை படித்து வரணும். நம்ம இதெல்லாம் படிக்காமல் அப்படியே ஆங்கில எழுத்தாளர்கள் சொல்கிற புத்தகங்களை படிச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா மைண்டில் நீங்கள் அப்டேட் ஆக முடியாது, இன்னும் மனதுக்குள்ளே போய் தீவிரமாக மாட்டிக்குவீங்க. ஏன்னா மனசு வந்து விகாரங்களுக்குள்ள விருப்பப்பட்டு இருக்க தான் விரும்புமே தவிர விடுபட விரும்பாது. அது எதையாவது ஒன்றை பற்றக்கூடிய பண்பு கொண்டது மனசு. அதுக்கு உதாரணம் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இப்போ யானையினுடைய தும்பிக்கை ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி மனம் வந்து அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். இப்போ யானையினுடைய தும்பிக்கையை நிறுத்தணும்னா அது கையில் ஏதாவது ஒன்று கொடுத்துடணும், தும்பிக்கையில் வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துடணும். அப்போ யானைப்பாகன் என்ன பண்ணுவான்னா, சும்மா ஆட்டிக்கிட்டே இருக்காத, இந்த அங்குசத்தை கையில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் அந்த அங்குசத்தையே அதை கையில் கொடுத்துருவான். அதை வாங்கிட்ட உடனே அப்போ அது என்ன நினச்சிக்கும், ஏதோ ஒரு பொறுப்பு நம்ம கையில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அந்த தும்பிக்கையை ஆட்டாமல் அப்படியே கம்முன்னு வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கோம். அப்போ இது மாதிரி மனசுக்கு நீங்கள் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மனசு என்ன பண்ணும், அழைப்பாயாமல் அமைதியாக இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம மனதுக்கு என்ன மாதிரி பொறுப்புகளை கொடுக்கலாம், தியானம் பண்ணலாமா, ஜபம் பண்ணலாமா, பூஜை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா பண்ணலாம், அந்த பொறுப்புகளை கொடுக்கலாம். எவ்வளோ நேரம் கொடுக்கலாம்? ஒரு குறிப்பிட்ட காலம் தானே கொடுக்க முடியும். இப்போ மனதுக்கான பொறுப்புகளை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ மனம் தியானத்தினுடைய பொறுப்பை எடுத்துக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தியானமே எப்பயுமே பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கோமா வீட்டில், சரி நான் மனதுக்கு வந்து ஒரு பொறுப்பை கொடுத்துட்றேங்க, நான் இப்போ போய் தியானம் பண்ண போகிறேன், அந்த பொறுப்பை மனம் எடுத்து வச்சுன்னா அமைதி ஆகிடும். ஆகவே நான் தியானத்துக்கு போறேன்ட்டு நீங்க ரூம்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டு தியானத்துல உட்காந்துக்கிறீங்க, எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், அப்புறம் அதுக்கு மேலே உங்களால் உட்கார முடியாது, கால் மரத்து போகும், அப்புறம் பசி எடுத்துக்கும், இல்லைன்னா மலைஜல உணர்வு வரும், அப்போ நீங்கள் எழுந்திருச்சு ஆகணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் பௌதிக உடலில் இருக்கீங்க, பஞ்சபூத உடலில் இருந்து நீங்கள் இயக்கத்துக்குள்ளே வந்தாகணும், இயங்காமல் இருக்க முடியாது. அப்போ நாம் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனதுக்கு ஒரு பணி கொடுக்கணும், ஒரு பொறுப்பு கொடுக்கணும். ஆனால் அந்த பொறுப்பு எப்பொழுதும் மனதுக்கு பிடித்ததாக இருந்துக்கிட்டே இருந்தால் இயல்பாக இருக்கும்ல. அப்போ நீங்கள் மனதை வந்து அந்த உயர்பரிமாண அறிவு நிலைக்கு உயர்த்துறதுக்கு அதை ஒரு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் இல்லை, அது இஷ்டத்துக்கு அதை அலைய விடக்கூடாது இல்லை. அப்போ அதுக்கு என்ன அருமையான வழி அப்படின்னா, நீங்கள் நிகழ்வில் வாழ்றது மட்டும்தான் அருமையான வழி. அப்போ நிகழ்வில் வாழும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அப்பப்போ செய்யக்கூடிய பணிகளை காரியங்களை ஒருமித்த மனதோட அதில் ஆழ்ந்து அந்த காரியத்தை அருமையாக செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் நான் உதாரணம் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் நிகழ்வில் பயணம் பண்ணுறது அப்படிங்கிறது, இப்போ சாப்பிட உட்காரும்போது சாப்பாட்டில் கவனம் வைங்க, டாய்லெட்டு போகிறீங்க, மலைஜல உணர்வில் மலைஞ்சலை கழிக்க போகிறீங்க, அதில் உணர்வை வச்சு மலைஜலத்தை கழிங்க. ஏதேனும் ஒரு எழுத்தை எழுதிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு கவிதை எழுதுறீங்க, ஒரு கட்டுரை எழுதுறீங்க, அப்போ அதில் ஞாபகத்தை வச்சு அதை எழுதுங்க. அப்படி எந்த ஒரு பணி நீங்கள் இந்த உலகத்தில் செய்கிறதா இருந்தாலும், அந்த நிகழ்வில் அப்படியே நிகழ்காலத்தில் பயணம் பண்ணும்போது மனசு என்ன ஆகும்னா, அந்தந்த நிகழ்வில் ஒருமித்து ஒருங்கிணைந்து அந்த நிகழ்வோடவே பயணம் பண்ணும். அதுதான் நம்ம வந்து 24x7 தியானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா தியான முறை அப்படிங்கிறது, நீங்கள் தனியாக ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ உட்காந்து நான் மனதை அமைதிப்படுத்துகிறேன் அப்படின்னா, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க உண்மையிலேயே அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்களேன். நீங்கள் தியானம் பண்ணுறேன்ட்டு உட்காந்து மனசை அந்த இடத்துல நிறுத்துறதுக்கான முயற்சி எடுக்கிறீங்க. ஆனால் அந்த தியானத்தில் உங்களால் மனதை நிறுத்த முடியுமான்னா, கண்ணை மூடி நீங்கள் அமைதியை நோக்கி போக நினைக்கும் போது தான் உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் உதயமாகும். அப்போ பல கற்பனைகள் உங்களை தூண்டி விடும். அப்போ இது செய்யலாமா, அதை செய்யலாமா, அந்த வேலையை முடிச்சுட்டேன், இந்த வேலையை பெண்டிங் வச்சுருக்கிறேன், அப்போ இதை கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அப்படி இப்படின்னு மனசு தியானத்தில் உட்காரும்போது தான் அதையெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும். அப்போ தியானம் முழுமையாக நடக்குமானா, நடக்காது. ஏன்னா நீங்கள் அப்போவும் நிகழ்வில் இல்லை, தியானத்தில் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு தியானத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வேறு சிந்தனைகளை சிந்தித்து கொண்டிருக்கிற நிகழ்வில் உங்களுக்கு எப்படி அது தியானம் கை கூடும், அது கை கூடாது. அப்போ இது தியானம் கிடையாது. தியானம்ங்கிறது எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கணும். அப்போ எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறது என்னென்னா, மனம் எப்பொழுதும் நிகழ்விலேயே இருக்க வேண்டும், அதுதான் தியானம். அப்போ எப்பொழுதும் நிகழ்வில் பயணம் பண்ணுவது தான் உண்மையான தியானம். அதுதான் நம்ம 24x7 அப்படின்னு ஒரு 24x7 சிஸ்டத்தில் தியானம் பண்ணுறத சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் அப்படி நிகழ்வில் பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனதை அருமையான அறிவின் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். எப்படின்னா, இப்போ நீங்கள் நிகழ்வில் பயணம் பண்ணும்போது நீங்கள் சாப்பிட உட்காந்துருக்கிறீங்க, சாப்பாட்டில் போய் கை வச்சு அப்படியே பசைஞ்சு அப்படியே அதை சாப்பாடு எடுத்து ருசிக்கிறீங்க. அப்போ அதில் ஒரு சுவை தெரியும், ஓ கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்குது, இப்போ காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இது இந்த ஒரு சுவை எனக்கு இப்படி பிடிச்சிருக்கு அல்லது இப்படி பிடிக்கல அப்படிங்கிறது எல்லாமே உங்களால் அந்த உணர்வு பூர்வமாக அதை செய்யும்போது, மனம் அதில் ஒன்றி அந்த காரியத்தை செய்யும்போது அதனுடைய சாதக பாதகங்களை உங்களால் எளிமையாக கண்காணிக்க முடியும். இதுக்கு பேர் தான் விழிப்புணர்வுன்னு பேர். அதாவது விழிப்புணர்வுனா, மனம் எப்பொழுதும் விழித்து கொண்டு விவகாரத்தில் ஈடுபடுவது. அப்போ விழித்து கொண்டு விவகாரத்தில் மனம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் சாப்பாட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேங்கிறதுனால சாப்பாட்டில் உட்காரும்போது மட்டும் அதை செய்யலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒவ்வொரு நிகழ்வும் நீங்கள் கவனித்து செய்யுங்களேன். இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு கோபம் வந்துடுது, வீட்டில் ஒரு தப்பு நடந்துருச்சு, ஒரு கண்ணாடி பாட்டிலோ அல்லது கண்ணாடி பொருள், உங்களுக்கு விருப்பமான ஒரு கண்ணாடி பொருளை தெரியாமல் வீட்டில் இருக்கிற அம்மா போட்டு உடைச்சிட்டாங்க. அது உங்களுடைய ஃபேவரேட் திங்ஸாக இருக்குது பொருள். அப்போ அது கீழே விழுந்து உடஞ்ச உடனே உங்களுக்கு சடார்னு கோபம் வருது. அப்போ நீங்கள் நிகழ்வில் இருந்தீங்கன்னா, அந்த கோபம்ங்கிறது அப்போ அந்த டைமில் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் வரும், வெளிவரும். அது ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச பொருள் கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. அப்போ உடனே உங்களுக்கு கோபம் பீரிட்டு வெளிப்படுது, ஐயோ இவ்வளோ முக்கியமான பொருளை உடச்சிட்டியேன்னு சதம் போட்டு அப்படி கோபப்படுறீங்க. அப்போ நிகழ்வில் இருந்து பாருங்களேன், அப்படியே அந்த கோபம் தணியும். ஏன் அப்படின்னா, நிகழ்வில் இருந்தீங்கன்னா அந்த கோபம் எதனால் வந்தது, அந்த பொருள் உடஞ்சி போனதுனால வந்தது. ஆனால் அந்த பொருள் நிரந்தரமா, அது சாஸ்வதமான சத்தியமான பொருளா, அது தோன்றி மறையும் பொருள் அல்லவா. மனுஷனே நேற்று இருக்கிறவன் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டான். அப்போ இங்கே எல்லாமே மாறிக்கொண்டிருக்கு, மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்போ இங்கே இந்த பொருள் உடஞ்சி போச்சுன்னா அதுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு, அப்போ அதனால் அது இவங்க மூலமாக நடக்கணும்னு ஒரு நிகழ்வு இருக்குது, அதனால் அவங்க கீழே தள்ளி அதை உடைச்சாங்க, அதனால் அந்த கண்ணாடி பொருள் உடஞ்சி போச்சு. ஓகே, அதனுடைய டேட்டு எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு, அது முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அந்த வினாடி கோபம் வந்தாலும் நீங்கள் நிகழ்வில் இருந்தீங்கன்னா அந்த கோபத்தை கையாள முடியும். அதுவே நீங்கள் நிகழ்வில் இல்லைன்னா அந்த கோபத்தை வெளிப்படுத்த முடியும். அப்போ வெளிப்படுத்துவதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மற்றவங்களை மன உளைச்சலுக்கு உண்டுபடுத்திடுவீங்க. அப்போ அந்த கோபம் என்ன பண்ணோம்னா சடாரண ஒருத்தரை திட்டிடுவீங்க. அப்போ அதை திட்டுறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் என்ன வேணும்ட்டா உடைச்சேன், அதை பக்கம் போகும்போது தவறி விழுந்துதானே உடஞ்சிது, இதை போய் நீங்கள் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு அவங்க வேதனையாக சொல்ல, இல்லை நான் எத்தனை வருஷமாக இதை வச்சுருந்தேன் தெரியுமா, உனக்கு இதோட வேல்யூ தெரியுமா, கழுதைக்கு தெரியுமா, கற்பூர வாசனை, அப்படி இப்படி நம்ம டைலாக்கை விட்டுட்டு அவங்கள மன அழுத்தத்தை உண்டு பண்ணும்போது அவங்களும் மன ரீதியாக பாதிக்கப்படுவது மட்டும் இல்லாமல் நாமளும் மன ரீதியாக பாதிக்கப்படுவதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இருவருக்குமே புரிதல் இல்லாதது தான் காரணம். அப்போ இங்கே நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம் இந்த மனதை கையாளும் கலையை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே நிகழ்காலத்தில் பயணம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நிகழ்வில் ஒவ்வொரு சம்பவங்களையும் நம்ம அணுக பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கோபத்தை கூட நம்மளால் கடந்து போக முடியும். அந்த கோபம் வருகின்ற அந்த வினாடியிலேயே நம்முடைய உள்ள இருக்கிற அறிவு சொல்லும், இது என்ன சத்திய பொருளா சாஸ்வத பொருளா, இது போய் பற்று வச்சிருக்கிற, இந்த கண்ணாடி உடஞ்சா என்ன, இது உன் கூட வரப்போதா அப்படின்னு அது உள்ள இருந்து அதை சொல்லும் போதே நமக்கு அடுத்த வினாடி என்ன தோணும், ஓகே அது நிகழ்வுல நடக்க வேண்டிய நிகழ்வு, அதை நம்ம கடந்து போகணும், அதை நம்ம பெருசு பண்ண வேண்டாம், சரி அதை பார்த்து காலில் குத்திக்காம அள்ளி போடுமா அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்ல முடியும் இல்லையா. அந்த விழுந்து உடஞ்சது உடஞ்சு போகுது பரவாயில்ல, நீ அதை பார்த்து காலில் கீழே குத்திக்காத, ஜாக்கிரதையாக எடுத்து போடு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ உங்களுடைய பெருந்தன்மை தெரியும், உங்களை கண்டு அவர்களும் ஆச்சரியப்படுவார்கள் இல்லையா, எப்படி இப்படி மனிதன் வந்து இப்படி ஒரு விஷயத்தை கூட கடந்து போகிறாரு, எளிமையாக எடுத்துக்கிறாரு, இவருக்கு பிடிச்சமான ஒரு பொருளை நம்ம உடைச்சிட்டோன்னு கூட மன வருத்தம் அடைய மாட்டேங்கிறாரு அப்படின்னு உங்களை பார்க்குறவங்க ஆச்சரியப்படுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஞானிகள் மகான்களுடைய வாழ்க்கை. மகான்களும் ஞானிகளும் அப்படித்தான் வாழ்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த உலகம் எப்படிப்பட்டது, நான் யார், இங்க நிகழ்வு எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அத்தனையும் தெரியும். ஆனா இதை தெரியாம நம்ம வாழ்றதுனால தான், நம்ம மனம் போன போக்குல போறதுனால தான், நாம் ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களை இதுதான் சரி என்று ஆமோதிப்பதினால்தான் இங்கு விவகாரங்கள் எல்லாம் மிகப்பெரிய விஷயங்களாக மாறி பூதாகரமாக உருமாறி நமக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்போ அதுக்கு தான் நம்ம ஒரு உதாரணம் சொல்லுவோம். ஏன்னா இப்போ ஒருத்தன் பச்சை கண்ணாடியை போட்டுக்கிட்டு இந்த உலகத்தை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் பச்சையாக தானேங்க தெரியும், அவன் போட்டிருக்கிற கண்ணாடி பச்சை கலரில், அப்போ அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு அவன் பார்க்கும்போது எல்லாம் பச்சை கலராக தெரியுதுங்கிறதுனால உலகமே பச்சை கலராக மாறிடுமா, யோசனை பண்ணி பாருங்க. அவனுக்கு பச்சை கலராக தெரியுது அப்படிங்கிறதுனால உலகமே பச்சை கலராக இருக்குன்னு அவன் சொல்கிறாங்கிறதுக்காக நாம் ஏற்றுக்க முடியுமா, அப்படி ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அதுதான் மனப்பான்மை, ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவங்க ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களை பிடிவாதமாக பிடிச்சிக்கிட்டு இதுதான் சரி அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க பாருங்க. அந்த அஜ்ஞானம், அந்த அகங்காரம், அந்த அறியாமை தான் அவர்களை வந்து ஆட்டி படைக்கிறது. அப்போ அந்த விஷயத்தில் நாம் விழித்து கொள்ள வேண்டுமானால் நாம் நிகழ்காலத்தில் பயணிக்க வேண்டும், அந்தந்த வினாடியில் பயணிக்க வேண்டும், அதுதான் நிகழ்வு, அதுதான் மனம் 24x7 செய்யக்கூடிய தியானம், அதுதான் உண்மையான தியானம். வேற நீங்க தனியா போய் அரை மணி நேரம் உட்காந்து நான் தியானம் பண்றேங்க அப்படின்னு கண்ணை மூடி நீங்க உட்காந்து பண்ணி பாருங்களேன், உங்களால அமைதியா இருக்க முடியுதான்னு உங்களுடைய மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்க. வெளியிருக்கிறவங்க வேணா அவர் தியானம் பண்றாரு தொந்தரவு பண்ணாதீங்க, அவர் ரூம்குள்ள இருக்காரு அப்படின்னு வெளியிருக்கிறவ சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ரூம்குள்ள நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நீங்க அமைதியா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு மனதுக்குள்ள ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறத நீங்க மட்டும்தான் உணர முடியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா உலகம் என்பது நம்மால் ஏற்றி வைக்கப்பட்ட நிகழ்வு. அப்போ அதை நீங்கள் பச்சை கண்ணாடி போட்டு பச்சையாக பார்க்குற மாதிரி மஞ்சக்காமலை வந்தவனுக்கு மஞ்சளாக தெரிகிற மாதிரி இந்த உலகம் நமக்கு இப்படி தெரிகிறதுனால இப்படி தான் இந்த உலகமா அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்னா நம்முடைய மனசு எப்படியோ அப்படி தான் உங்கள் உலகம். இப்போ உங்கள் உலகம் எப்படின்னா உங்கள் மனம் போல, உங்கள் மனம் போல உலகம் தெரியும். நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களை ஏற்றி வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி உலகம் உங்களுக்கு விரியும். அப்போ உங்களுடைய உலகம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதா துக்கத்தை கொடுக்குதா அது நீங்கள் முடிவு பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு, உன் வாழ்க்கை உன் கையில். அப்போ உங்களுடைய மனசு வந்து உங்களுக்கு இப்போது சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்குங்க, நான் எல்லாத்துலேயும் நிறைவாக இருக்கிறேன், நான் திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசு அதில் திருப்தியாக இருக்குது, நிறைவாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைங்க, நான் இப்போ எது செஞ்சாலும் ஒரு திருப்தியே இல்லை, சந்தோஷமே இல்லை, எனக்கு எதை எடுத்தாலும் கோபம் வருது, டென்ஷன் ஆகுது, பயம் வருது, பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்கள் மனசு சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ இங்கே மனம்தான் இந்த விவகாரத்தை இப்படி உண்டு பண்ணி அனுபவத்துக்கு உட்படுத்துதுன்னா அதுக்கு கருவியாக தான் இந்த உடலை வச்சிருக்குங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த மூன்று தேகங்களை நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, காரண தேகம் என்பது நீ ஏற்கனவே ஏற்றி வைத்து கொண்ட பல்வேறு பதிவுகளின் கர்மா. கர்மானா பூர்வ சம்ஸ்காரங்கள், வாசனைகள்னு சொல்லுவோம் நம்ம தமிழில் சொல்கிறதா இருந்தால் பதிவுகள். அதாவது நிறைய சம்ஸ்காரங்களை, வாசனைகளை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதை அனுபவம் ஆக்குவதற்காக நம்ம பூமிக்கு வரோம். அதாவது மனம் வந்து தன்னுடைய பதிவுகளை வெளிப்படுத்தி கொண்டு வந்து அந்த சூட்சம சரீரமாக இருக்கிற கண்ணுக்கு புலனாகாத அந்த மனம் என்ன பண்ணோம்னா தன்னுடைய மனோ உடல்லிருந்து இந்த பஞ்சபூதங்களோட இணைஞ்சிக்கும். பஞ்சபூதங்களோட இணையும் போது பௌதிக உடல் எடுத்துக்கும். பௌதிக உடல் எடுத்துக்கிட்ட உடனே இப்போ எட்டு சக்திகள் மனதுக்கு கிடைச்சிடும். இந்த பிரகிருதியில் எட்டு சக்திகள் வந்துடும். என்னென்ன எட்டு சக்திகள்? அஞ்சு பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம். இப்படி எட்டு சக்திகளோட இந்த இயக்கம் இருக்கு, இந்த பிரகிருதி இயங்கிட்டு இருக்கு. அப்போ இப்படி இயங்கிட்டு இருக்கிற இந்த பிரகிருதியினுடைய இயக்கம் வந்து தனித்துவ இயக்கமா அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பாருங்களேன். இது வந்து எந்த அறிவியல் விஞ்ஞானிகளோ அல்லது மேற்கத்திய எழுத்தாளர்களோ மேலை நாட்டு அறிஞர்களோ சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இப்படி எட்டு நிலைகளில் இயங்குகின்ற இந்த பிரகிருதி, இந்த பிரபஞ்சம் என்பது ஈஸ்வர மனம், காஸ்மிக் மைண்ட் ஆர் யூனிவர்சல் மைண்ட் அப்படின்னு சொல்லுது. அப்போ இங்கே மனம் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி நாட் ஓன்லி இண்டிவிஜுவல் பாடி, ஒரு தனித்துவ உடல் சார்ந்து இல்லை, ஒட்டுமொத்த பிரபஞ்சம் சார்ந்து இருக்குது. அப்போ இந்த பிரபஞ்சம் சார்ந்து இருக்கிறதுனால தான் இங்கே இயக்கம் இருக்கிறதுனால தான் நீங்கள் இயங்க முடியும். அப்போ உங்களுக்குள்ளே இப்போ ஒரு விஷயம் கொடுக்கப்படுது அப்படின்னா அது தானாக உங்களுக்குள்ளே கொடுக்கப்படலை, இன்னொருத்தர் மூலமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நல்லா பாருங்கள், எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத ஆழ்ந்து கவனிக்கணும். இப்போ நீங்கள் சிறிய குழந்தை, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அரியா குழந்தை. அப்போ உடனே முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைக்கு பாரு இதுதான் அம்மா இதுதான் அப்பான்னு முதல்ல சுட்டி காட்டுற மாதிரி, பாரு இதுதான் பேனா இதுதான் பென்சில்னு சுட்டி காட்டுற மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம உங்களுக்கு வெளியிருந்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா. வெளியிருந்து இப்படி நம்ம கொடுக்கும்போது நீங்கள் யாரோட தொடர்பு வச்சு இந்த விஷயத்தை உள்ளே வாங்குறீங்க? உங்களுடைய உற்றார் உறவினர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், இப்படி யாரெல்லாம் உங்களை தொடர்பு கொள்கிறாங்களோ அவங்க மூலமாக தான் நீங்கள் ஒரு விஷயத்தையே உள்ளே வாங்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு வெளி விவகாரங்கள் உள்ளே வரவே வராது, தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ நீங்கள் வெளியிருந்து பெறுகின்ற விஷயம் என்பது உங்களுடைய தனித்துவமான விஷயம் கிடையாது, அது ஒட்டுமொத்த பிரபஞ்ச விஷயமா இருக்கும். ஏன்னா பேனா அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்லி கொடுக்காம உங்களுக்கு பேனா தெரிஞ்சுக்க முடியாது, பென்சில் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி கொடுக்காம நீங்க பென்சிலை பற்றி புரிந்து கொள்ளவே முடியாது. அப்ப வெளியிருந்து கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்திலிருந்து தான் உங்களுக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஒன் ஆஃப் த டூல் தான் அந்த உறவுகள், அந்த ஆசிரியர் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்ப இங்க எல்லாமே பிரபஞ்ச இயக்கத்துக்குள்ள ஒருமித்து தான் இயங்கிட்டு இருக்கு, ஒன்றாகத்தான் இயங்கி கொண்டிருக்கு. இங்க நான் எங்க தனியா இயங்குறேன், அந்த பேனாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொருத்தர் எனக்கு உதவி பண்ணும் பொழுதுதான் நான் பேனாங்கிற விஷயத்தையே புரிஞ்சுக்கிட்டேன். பென்சில்ங்கும் போது ஒருத்தர் சொல்ல போயிட்டுதான் நான் பென்சில்லாம் இப்படிதான் இருக்குமாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இது மாதிரி எனக்கு வெளியிருந்து கொடுக்கப்பட்ட விஷய சுகங்கள் தான் என்னை விவகாரத்துக்கு உட்படுத்துகிறது. அப்படி விவகாரத்துக்கு உட்படுத்துகின்ற இந்த விஷய சுகங்களை நான் வெளியிலிருந்து பெறுகின்றேன் அப்படின்னா, அந்த வெளியிலிருந்து பெறுகின்ற அவைகள் எனக்கு நல்லதை செய்தா கெட்டது செய்தா, அதனால் நல்லது நடந்ததா கெட்டது நடந்ததா அப்படிங்கிறத நாம் தனித்துவமான முறையில் பகுத்து பிரித்து பார்த்தால் மட்டும்தான் அந்த மனதை வந்து அடுத்த உயர் பரிமாண நிலையாகிய புத்தி சக்தியாக மாற்றி இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். இல்லைன்னா நீங்கள் மனம் போன போக்கிலேயே போகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா மைண்ட் அப்படி தானே உங்களை அலைக்கழிக்க வைக்குது. அப்போ நீங்கள் இதை விசாரித்து பார்க்கும்போது இப்ப நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள்ல இது நமக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா, இப்ப இவர் சொல்ற விஷயம் நல்லதா கெட்டதா அப்படிங்கறத நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த புத்திசாலித்தனத்தை கொண்டு அந்த மனதனுடைய அடுத்த பரிமாணமாகிய புத்தி நிலையில நீங்க விசாரணை செய்து பார்த்து விவேகத்தினால விழித்து கொண்டால் மட்டும்தான் நீங்க அந்த உயர் பரிமாண அறிவை எட்ட முடியும். இல்லைன்னா நீங்க மனம் போன போக்கிலேயே போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்ப உங்களுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு ஆனந்த அனுபவங்களுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஆனந்த அனுபவம் உங்களுக்குள்ள நிகழணும் அப்படின்னா மனம் வந்து அந்த தூய அறிவு நிலைக்கு உயரும் போது மட்டும்தான் நிகழுமே தவிர, நீங்க மனதளவிலேயே வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுல விருப்பு வெறுப்பு சுக துக்கம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய சாஸ்திரங்கள் சுட்டி காட்டி, அப்போ மனம் என்பது இந்த உலகை அறிவதற்காக பௌதீக உடலை எடுத்துக்கொள்கிறது. அதாவது இந்த பஞ்சபூதங்களால் உண்டாக்கப்பட்ட உடலை எடுத்துக்கொள்கிறது. அப்படி பஞ்சபூதங்களால் உண்டாக்கப்பட்ட உடலை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கின்ற புலன்கள் வாயிலாக, புலன்கள்லாம் கண்கள், காதுகள், நாக்கு, மூக்கு இப்படிங்கிற 5 புலன்களை கொண்டு ஞானேந்திரிய மூலமாக ஒரு ஞானத்தை அடைகிறது. எப்படி ஞானத்தை அடைகிறது? அதை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். பேனா அப்படின்னு ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதை கேட்கறதுக்கு உங்ககிட்ட காது இருக்கணும், அப்புறம் அந்த பேனா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு கண் இருக்கணும். அப்போ இந்த புலன்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு உலகம் தெரியாது. அப்போ உலகம் தெரிய வேண்டுமானால் புலன்கள் தேவைப்படுகிறது. அப்போ புலன்கள் மூலமா உங்களுக்கு பேனான்னா இப்படி இருக்கும், பென்சில்னா இப்படி இருக்கும், புத்தகம்னா அப்படி இருக்கும். அப்போ இது மூணு விதமான மாடல் இருக்கு, மூணு விதமான வடிவத்தில் இருக்கு. அப்போ மூணு விதமான வடிவமும் இது இன்னதுன்னு பகுத்து பிரித்து பார்க்குற அந்த மனசு சரியான விஷயங்களை தேர்ந்தெடுக்கும் போது அது புத்தியாக விரியுது. அப்படி புத்தியாக விரியும் போது அதற்கு புலன்கள் தேவைப்படுது இல்லையா? மனம் வந்து தானாகவே புத்தி ஆயிடுமா? மனம் எப்படிங்க புத்தியாக மாறும்? மனம் அடுத்த பரிமாணத்துக்கு புத்திக்கு போகணும் அப்படின்னு அப்படியே மொட்டையாக சொல்ல முடியுமா? மனம் வந்துங்க, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இப்படி தாங்க அது பரிமாணம் அடையுதுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டா எப்படிங்க பரிமாணம் அடையுது? அப்போ புத்திங்கிறது என்னன்னா பௌதீக உடலின் துணை கொண்டு புலன்களின் வாயிலாக அறியப்படுகின்ற விஷய சுகங்களை விவேகத்தால் விசாரித்து பார்த்து இது பேனா, இது பென்சில், இது புத்தகம் என்று பகுத்து பிரித்து பார்க்கின்ற அந்த தன்மையில் அது புத்தி என்ற பெயரை பெறுகிறது. மனம் வந்து அந்த நிலையில புத்தி என்ற பெயரை பெறுகிறது. அப்ப அந்த புத்தி அந்த விஷயத்தின் வாயிலாக நன்மை அடைகிறதா தீமை அடைகிறதா அப்படிங்கிறதையும் விசாரித்து பார்க்கும். இது எனக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, இதை நான் அனுபவம் ஆக்குவதனால் எனக்கு நன்மை வருமா தீமை வருமா அப்படின்னு நம்ம விவேகத்தினால விசாரித்து பார்த்து இது எனக்கு நன்மைதான் செய்யும் என்றால் அதை நம்ம நடைமுறைப்படுத்துவதும், இல்லை இது எனக்கு தீமைதான் செய்யும் என்றால் அதை விட்டு விலகுவதும் தான் நீங்க மனித பிறவியின் மகத்துவம் என்று மகான்கள் நமக்கு சுட்டி காட்டி அப்ப 8 நிலைகளில இந்த மனமானது இயங்குகிறதுங்கிறத பகவத்கீதையினுடைய சாரத்துல நமக்கு சொல்லி இப்படி இந்த மனமானது மனம், புத்தி, ஞாபகம், சிந்தனை, எண்ணங்கள் என்ற எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு ஆகியவைகள் ஒரு மிகப்பெரிய செயல்பாட்டில் நம்மிடத்திலே அனுபவத்திலே இந்த பருவுடலை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளும் போது இந்த மனம் வந்து நம்ம இடத்துல பருவுடலை கொண்டு 5 நிலைகள்ல இயங்குதுங்க. அந்த 5 நிலைகள் என்ன அப்படின்னா, அலைப்பாய்கின்ற மனம், மந்த புத்தி உள்ள மனம், தடுமாறுகின்ற மனம், அடுத்தது ஒருமுகப்பட்ட மனம், விருத்திகளற்ற மனம் அப்படின்னு 5 விஷயங்களை மனம் வந்து கையாளுது அப்படிங்கிறத எந்த வெளிநாட்டு அறிஞர்களும் சொல்லலை. நம்முடைய பண்டைய ரிஷியான பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பதஞ்சலி முனிவர் சொல்றார். பதஞ்சலி முனிவர் தான் மைண்டை பற்றி பேசும்போது இங்கே மனம் வந்து 5 பரிமாணங்களில் இயக்கத்தில் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, அலைப்பாய்கின்ற மனசு, மந்த புத்தி உள்ள மனசு, தடுமாறுகின்ற மனசு, ஒருமுகப்பட்ட மனசு, விருத்திகளற்ற மனசு. அதாவது விருத்தின்னா இப்போ உங்களுக்கு வெளி விவகாரங்களை ஏற்றிக்கிட்டு அதிலேயே சிக்கிக்கிட்டு இருக்கிற மனசுக்கு வந்து விருத்திகள் உள்ள மனசு. ஒருமுகப்பட்ட மனசுன்னா நிகழ்வில் பயணம் பண்ணுற மனசு. அதாவது இப்போ நான் இப்போ உங்ககிட்ட சொல்றது என்ன தெரியுமா, அந்த ஒருமுகப்பட்ட மனசுக்கு வாங்கன்னு சொல்றேன். மனம் வந்து 5 நிலைகளில் நம்மகிட்ட அனுபவத்தில் வருது. நீங்கள் அலைப்பாயும் மனதில் இருக்கிறீங்களா, இல்லை மந்த புத்தியில் மனதில் இருக்கிறீங்களா, இல்லை தடுமாறுகின்ற மனதில் இருக்கீங்களா, அல்லது விருத்திகள் இல்லாமல் இருக்கீங்களா, ஒருமுகப்பட்ட மனதில் இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து பார்த்தா இப்போ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, ஒருமுகப்பட்ட மனதுக்கு வரணும். அலைப்பாயும் மனதையும் விட்டுருணும், மந்த புத்தி மனதையும் விட்டுருணும், தடுமாறுகின்ற மனதையும் விட்டுருணும், ஒருமுகப்பட்ட மனதுக்கு முதல்ல வரணும். அப்போ ஒருமுகப்பட்ட மனதுக்கு நான் எப்படிங்க வரணும், தியானம் பண்ணட்டுமா? ஆமாம், தியானம் பண்ணணும். எப்படி? 24/7 தியானம். நீங்கள் நினைக்கிற மாதிரி தியானம் பண்ணுறதுன்ட்டு இங்கே போய் தனியாக உட்காந்து 1.5 மணி நேரம் பண்ணுறதும் அப்புறம் எழுந்து மீதி 23.5 மணி நேரம் விவகாரத்தில் சண்டை சச்சரவில் ஈடுபடுறதும் தியானம் ஆகாது. ஏன்னா நிறைய பேர் தியானம் பண்ணுறன்ட்டு 1.5 மணி நேரம் அமைதியாக வாழ்ந்துட்டு அப்படியே நான் அதுவும் 1.5 மணி நேரம் அங்கே அமைதியாக இருக்கிறாங்கன்னா இல்லை, அப்படியே நான் அமைதியாக உட்காந்துருக்கிறேன்னு சொல்லி ஒருமுகப்படுத்த ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள் அவ்வளவுதான். அப்புறம் அந்த முயற்சியை மேற்கொண்டு விட்டு நான் தியானம் பண்ணிட்டேன், இப்போ மனசு எனக்கு சைலன்ஸ்க்கு வந்துருச்சு, கொஞ்சம் அமைதியாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கலாம். சிலர் வந்து கொஞ்சம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த 1.5 மணி நேரம் தூங்கி எழுந்துட்டு வரலாம், 1 மணி நேரம் தூங்கி எழுந்துட்டு வரலாம். ஆனால் அந்த ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்துட்டு வந்தவங்க என்ன சொல்லலாம்னா, நான் நல்லா அமைதியான நிலைக்கு போயிட்டு வந்தேன், அருமையாக இருந்தேன்னு சொல்லிக்கலாம். ஆனால் சரிங்க, ஓகே, நீங்கள் நல்லாவே அமைதியாக தியானத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க, 1 hour அருமையான தியானத்தில் இருந்தீங்க, மீதி 23 மணி நேரம் என்னங்க பண்ணுறீங்க? ஏகப்பட்ட விவகாரத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கிறேங்க, அவங்க ஏதாவது சொன்னால் எனக்கு கோவம் வந்துடுதுங்க, இவங்க ஏதாவது சொன்னால் டென்ஷன் ஆகிடுறங்க, அப்புறம் இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனைங்க. ஆனால் என்னமோ டெய்லி காலையில் தியானம் பண்ணுறேங்க. அப்போ இதுவல்ல வாழ்க்கை. அதாவது தியானம் பண்ணுறேன் அப்படின்னா 24x7 எப்பொழுதும் நான் தியானம் பண்ணணும் அப்படின்னா, நிகழ்வில் பயணம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் 24x7 தியானம் பண்ணுறதுக்கு அடையாளம். அப்போ நிகழ்வில் பயணம் பண்ணும்போது, நிகழ்காலத்தை நீங்கள் கையாளும் போது, நீங்கள் விழிப்பு நிலையில் இருப்பதற்கு அடையாளம். அப்போ விழிப்பு நிலையில் நீங்கள் இருந்து கொண்டு விவகாரம் பண்ணும்போது அந்த செயல் விளைவுகள் உங்களுக்கு சங்கடங்களை உண்டு பண்ணாது, பிரச்சனைகளை பெருசாக்காது, அதை கடந்து போக முடியும் உங்களால். அப்போ அதில் எது தேவை எது தேவையில்லைன்ட்டு தீர்மானிக்க முடியும். அது உங்கள் விவேகத்தினால விழித்து கொண்ட விழிப்புணர்வுனால் சாத்தியம். அப்போ அப்படிப்பட்ட சாத்தியக்கூறு இங்கே மனம் வந்து ஒருமுகப்பட்ட தன்மையில் நிகழ்வில் பயணம் பண்ணும்போது நடக்கும் அப்படிங்கிறத இங்கே மகான்கள் சுட்டி காட்டும் போது, அப்போ அந்த நிகழ்வில் நீங்கள் பயணம் பண்ணி பழகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருமுகப்பாட்டில் இந்த 24x7 அப்படிங்கிற நிலையில் நீங்கள் எதை செஞ்சாலும் அப்படியே நிகழ்விலேயே பயணம் பண்ணுறீங்க. சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனம் வைக்கிறீங்க, படிக்கும்போது படிப்பை மட்டும் சிந்தனை பண்ணுறீங்க, சமைக்கும்போது சமையலை மட்டும் கவனிக்கிறீங்க. அப்படி ஒவ்வொன்றும் காரியங்களை நீங்கள் நிகழ்வில் பயணம் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த மனம் அந்த ஒருமுகத்தன்மையில் அந்த காரியத்தை செய்ய 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 அந்த நிகழ்வில் நடக்கிற விழிப்புணர்வு நிகழ்வு உங்களுக்கு அருமையாக அவுட்புட்டை கொடுக்கும். அதே சமயம் நீங்கள் நிகழ்வுலேயே இருக்கிறதுனால நீங்கள் எப்பயும் இருப்புலையே இருக்கிறீங்க, அந்த அறிவுனுடைய இருப்புலையே இருந்துகிட்டு இருப்பீங்க. மனம் வந்து அந்த தூய அறிவுனோட டச்சிலேயே இருந்துகிட்டே இருக்கா. அப்போ என்ன நடக்கும், உங்ககிட்ட இருந்து அப்போதான் கான்சியஸ்னஸ் வெளிப்பட ஆரம்பிக்கும். மனசு வந்து அந்த ஒருமுகத்தன்மைக்குள்ள ஒன்றி 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 இங்கே எல்லாமே நிகழ்வில் நடக்குது, இப்போ என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நான் இதை நிகழ்த்துறேன், அப்போ நான் இந்த நிகழ்வை இப்படி கொண்டு போகலாம், இந்த நிகழ்வை அப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற அந்த உயர்பரிமாண அறிவு நிலையில் நாம் அந்த விவகாரங்களுக்குள்ளே போக போக போகவே நம்முடைய ஒர்க்கு வந்து அப்படியே மாற்றம் அடையும். அதாவது நம்ம செய்கிற செயல்கள் எல்லாம் மாறுதலுக்கு உட்படும். அப்போ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத உள்ளிருந்து நமக்கு ஒரு விழிப்புணர்வு சுட்டி காட்டும். அப்போ நம்ம அணுகுமுறைகள் மாறும், நம்முடைய செயல்பாடுகள் மாறும், செயல் விளைவுகள் மாறும். அப்போ இப்படி நீங்கள் செய்யும் போது இந்த செயல் விளைவுகளுடைய பலாபலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குமானா, கிடைக்காது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த நிகழ்வுலேயே பயணம் பண்ணுறதுனால அந்த செயலை நீங்கள் செய்யலை, நிகழ்வுலேயே இருந்து ஈஸ்வர தன்மையோட பிரபஞ்ச மனதோட நீங்கள் இணைஞ்சு செய்கிறதுனால அந்த கர்த்தா போக்தா அபிமானம் உங்ககிட்ட இல்லை. நீங்க இந்த பாடி மைண்டை ஒரு டூலா வச்சு நீங்க இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ அது ஈஸ்வர காரியமா மாறும்போது, இப்ப தனிப்பட்ட ராமசாமிக்கோ குப்புசாமிக்கோ அல்லது கமலாவுக்கோ விமலாவுக்கோ கர்மா கிடையாது. ஏன்னா இதை நான் செய்கின்றேங்கிற அகங்காரம் இல்லாம அந்த ஈஸ்வர நிகழ்வுல அந்த விழிப்பு நிலையில அந்த நிகழ்காலத்துல செய்கின்ற செயலுக்கு கர்ம யோகம் என்று பெயர். ஏன்னா கர்ம யோகமும் கர்மாவுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கர்மா அப்படின்னா நான் செய்கின்றேங்கிற ஈகோ, கர்ம யோகம் என்றால் அது இந்த உடலையும் மனதையும் கொண்டு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற புரிதல். அப்போ இங்கே நான் வந்து இந்த உடலையும் மனதையும் ஒரு கருவியாக வச்சு ஈஸ்வர காரியம் நிகழ்ந்து கொண்டிருக்கு. அப்போ காஸ்மிக் மைண்டு வந்து த்ரூ திஸ் மைண்ட் அண்ட் பாடியை யூஸ் பண்ணி ஒரு செயலை செய்ய வைக்குது, ஒரு ஆர்டரை கொடுக்குது, நீ இதை இப்படி செய்யி, இந்த காரியத்தை செய்யி அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த காரியத்தை இந்த உடலும் மனதும் செய்யும் போது, இது நான் செய்கின்றேங்கிற தனித்துவ அபிமானம் இல்லாமல் அது செய்யும் போது, அது ஈஸ்வர காரியமாக மாறும்போது அது கர்ம யோகமாக மாறி நமக்கு பாவ புண்ணியங்கள் என்ற நிகழ்வுக்குள்ளே நம்மளை கொண்டு போகாமல் நாம் இந்த பிறவி பெருங்கடலை கடக்குகின்ற ஒரு ரகசியமாக அது பார்க்கப்படுது அப்படிங்கிறது தான் எங்கள் மகான்களுடைய அருமையான உபதேசமாக நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே அலைப்பாயும் மனதை, தடுமாறுகின்ற மனதை, மந்த மனதை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வருவது அப்படிங்கிறது எப்படி நடக்கணும் அப்படின்னா, நீங்கள் நிகழ்வில் பயணம் பண்ணும்போது தான் சாத்தியமாகும். நிகழ்வில் பயணம் பண்ணும்போது மட்டும்தான் ஒருமுகப்பட்ட மனம் உண்டாகும். ஒருமுகப்பட்ட மனம் உண்டாகும் போது தான் அது விருத்திகளற்ற மனம் என்பதாக பார்க்கப்படும். ஏன் விருத்திகளற்ற மனம் அப்படின்னா, இப்போ விருத்திகள்னா என்ன தெரியுமா, நம்ம எண்ணங்களை எழுச்சிப்படுத்திக்கிட்டே இருக்கிறது விருத்திகள். எப்படின்னா பாருங்க, இப்போ நம்ம சாப்பிட உட்காருவோம், சாப்பாட்டில் கவனம் இருக்காது, அந்த குழம்பு சூடு பண்ண வச்சுனா அதை இதாகிடுச்சா இல்லையா, அப்புறம் அதை ஒன்று செய்யணும்னு நினச்சா அது நான் முடிக்கவே இல்லை, துணி காஞ்சிருக்குமா இல்லையா, இப்படின்னு கண்ட கற்பனைக்குள்ளே போகும் பாருங்கள் பெண்களுக்கெல்லாம். ஆண்களுக்கும் அப்படிதான், அந்த வேலையை செய்யும் போது அங்க நினைவு இல்லாம வேற வேற பாஸ்டன்ஸ்க்கோ அல்லது ஃபியூச்சருக்கோ போயிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மனசுல வந்து அந்த நிகழ்வுல பயணம் பண்ணாம கடந்த காலத்திலயும் எதிர்காலத்திலயும் ஏதேனும் ஒரு விஷயம், அது வந்து நீங்க ஏதோ பயங்கரமான விஷயத்த திட்டமிட்டெல்லாம் செய்ய வேண்டாம். கடந்த காலம்னா நான் 1947ன்றலாம் நான் சொல்லவே வரல. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்ந்ததை நீங்க சிந்தனை பண்ணாலும் கடந்த காலம் தான். அடுத்தது என்ன செய்ய போறேங்கிறத நீங்க சிந்தனை பண்ணாலும் அது எதிர்காலம் தான். நீங்க எதிர்காலம்னா என்ன, நான் 10 வருஷம் கழிச்சு நான் அப்படி பண்ண போறேங்கிறத நான் இப்ப திட்டமிடுறது கிடையாதுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்படி நான் சொல்ல வரல. நீங்க 10 வருஷம் கழிச்சு திட்டமிடுறத பத்தியே நான் பேசல. 10 நிமிஷம் கழிச்சு நீங்க என்ன செய்ய போறீங்கிறத இப்ப நீங்க சிந்தனை பண்ணாலே அது எதிர்கால சிந்தனை தான். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு நீங்க இப்ப சிந்தனை பண்ணாலும் அது கடந்த கால சிந்தனை தான். அப்ப இங்க கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிற 3 விஷயத்த நீங்க எப்படி ஒருங்கிணைக்க முடியும்னா, அப்பப்ப நிகழ்காலத்திலேயே பயணம் பண்ணும் போது அந்த நிகழ்வே என்ன பண்ணும்னா உங்களை ஆட்டோமேட்டிக்கா கடந்த காலத்துக்கு தள்ளிக்கிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா உங்களை எதிர்காலத்துக்கு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க கடந்து போயிட்டே இருப்பீங்க, எதிர்காலத்தை நோக்கி வந்துகிட்டே இருப்பீங்க, நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும். அப்ப இங்க நீங்க எதுவுமே செய்யல, தானாவே பிரபஞ்ச நியதியில அது நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த நிகழ்வை நீங்க எங்க செய்றீங்க, உங்களை வச்சு அது செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்ப அது ஈஸ்வர சித்தம், அது ஈஸ்வர மனம் அப்படிங்கிற தெளிவோட அந்த காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு பேர் தான் வந்து ஈஸ்வர செயல் அப்படின்னு நம்ம சொல்றோம், இறைவனுடைய செயல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அது இறைவனுடைய செயல்ங்கும் போது இங்க நீங்க யாருங்க, அவனுடைய ஒரு கருவியா தான் இந்த உடலையும் மனசையும் அவன் வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான்னு புரிஞ்சு போயிட்டா, நீங்க இந்த பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட்டை விட்டு அந்த பேருணர்வு தன்மைக்குள்ள நுழைஞ்சிருவீங்க. அப்ப அதுதான் ஈஸ்வர சக்தி, ஈஸ்வர நியதி. அங்க வந்து இங்க நான் எதுவும் செய்யல, நான் எதையும் அனுபவிக்கல, இங்க என் செயலாவது ஒன்றும் இல்லை, எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற தெளிவு மனசுக்கு கிடைச்ச உடனே அந்த மனம் என்ன பண்ணும், தன்னுடைய தனித்துவ அடையாளங்களை இழந்துடும். அப்ப அது ஈஸ்வர மனமா மாறும். அதுதான் காஸ்மிக் மைண்ட், யூனிவர்சல் மைண்ட். அந்த நிகழ்வை நீங்க அனுபவமாக்குற அந்த நிலை உங்களுடைய வாழ்க்கை உங்கள் வசப்படும். ஏனென்றால் உங்கள் மனம் உங்கள் வசமானால் உங்கள் வாழ்க்கை உங்கள் வசப்படும். அப்ப உங்கள் வாழ்க்கை உங்கள் வசப்படும்னா அது எப்படிங்க, இந்த உலகமே உங்கள் வசப்படும்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது, ஒட்டுமொத்த பிரபஞ்ச வாழ்க்கை. அப்ப இந்த உலகமே உங்கள் வசப்படும்னா என்ன, நீங்க இந்த நிலையில இருந்து வாழ்ந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் உங்களை விரும்புவாங்க. ஏன்னா எல்லோரும் நீங்களே தான். அந்த நிகழ்வுக்குள்ள நீங்க வரும்போது உங்களை எல்லோரும் நேசிப்பார்கள். அது தானாகவே இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி என்ன பண்ணும்னா உங்களை அவங்களோட ஒருங்கிணைச்சிடும், அது தானாகவே நிகழ்ந்துடும். அப்போ உங்க மேல வந்து ஒரு அன்பு அலாதி பிரியம், அப்படி தானா எல்லாருக்கும் அந்த நேசம் அதெல்லாம் உருவாகிறது எப்படி, அது மனம் கடந்த உணர்வு நிலை பரிமாணம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா நீங்க மனதளவுல சிக்கிக்கிட்டு இருக்கும்போது பேதமை புத்தி இருக்குல்ல, நான் வேறு, அவன் வேறு, அவள் வேறு அப்படிங்கிற அந்த இருமை நிலை என்ன பண்ணும், ஏற்றத்தாழ்வுகளை உண்டு பண்ணும். அப்புறம் அவர்கள் மேல வந்து காழ்ப்புணர்ச்சி, விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற இருமை நிலையை மேலோங்க வைக்கும். அப்ப இதனாலதான் நம்ம வந்து மற்றவர்களிடம் மாறுபட்டு காணப்படுவது மட்டும் இல்லாமல் மற்றவர்களால் நாம் வந்து விருப்பு வெறுப்புக்குள்ள மாட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கும் தள்ளப்படுறோம். அப்ப இந்த புரிதல் நம்ம கிட்ட மேலோங்கி நாம இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல பயணம் பண்ணும்போது இங்க நாம் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு தான் ஒருமுகப்பட்ட மனம் அப்படின்னு நீங்க நம்ம புரிய வைக்கிறதுக்காக சொல்றோம். அப்ப அந்த ஒருமுகப்பட்ட மனதை நீங்க இப்படி தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதுக்கு நம்ம தான் நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லுவோம். எப்படின்னா இப்ப ஒரு குளத்துல தண்ணி இருக்கு, இப்ப அந்த குளத்துல போய் நீங்க கையை கழுவுறீங்க, திடீர்னு உங்க கையில இருந்த மோதிரம் கலண்டு அந்த தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுங்க. இப்ப குளத்துல தவறி விழுந்த அந்த மோதிரத்தை நீங்க பார்க்கணும்னா அந்த நீர் எப்படி இருக்கணுங்க, சலனம் இல்லாம இருக்கணும். அந்த நீர் வந்து கலங்கம் இல்லாம அப்படியே தெளிந்திருந்தா அந்த குளத்துக்குள்ள அந்த மோதிரம் எங்க கிடக்குது அப்படின்னு உங்களால பார்த்து கையை விட்டு எடுத்துடலாம். அதுவே அந்த நீர் கலங்கி சேரு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க அந்த மோதிரம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியுமா? கையை விட்டு கழண்டு போன மோதிரம் எந்த இடத்துல கிடக்குதுன்னு உங்களால அந்த கலங்கிய நீர்ல பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப நீங்க அந்த மோதிரத்தை எடுப்பதற்கு காலதாமதம் ஆகும். கையை விட்டு அலசி அப்புறம் அதை அப்படியே கலக்கி இன்னும் நீரை கலங்கடிச்சு அந்த நீரை நார வச்சு அப்புறம் நீங்க அந்த மோதிரத்தை கிடைச்சா கிடைக்கும், கிடைக்காம போனால் போலாம். இப்படிதான நடைமுறை உண்மை. இந்த உதாரணத்தை அப்படியே எடுத்துக்குங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறது சொல்றேன். அப்ப குளத்தில் தவறி விழுந்த மோதிரத்தை நீங்கள் எடுக்க வேண்டுமானால் அந்த நீர் கலங்கம் இல்லாமல் தெளிந்து இருப்பது போல மனதுக்குள்ள இருக்கிற அந்த தூய அறிவாகிய இறைவனை பிரகாசிக்க வைக்க வேண்டுமானால், இதுதான் பாயிண்ட். அப்ப இறைவன் வந்து நமக்குள்ள இப்படி தான் இயங்கிட்டு இருக்கிறான். மனம்ங்கிற ஒரு ஊடகத்தின் வழியாக இயங்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அது அவனுடைய பிரதிபிம்ப வெளிப்பாடு. ஆத்மா அப்படிங்கிற அந்த தூய அறிவு வந்து இங்கே மனதின் மூலமாக பிரகாசித்து கொண்டிருக்கு இந்த பிரபஞ்சத்தில். அதுதான் இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணுது. எப்படி இந்த பருவுடலை உண்டாக்கி பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் பஞ்ச புலன்களையும் உண்டாக்கி, கண்கள் காதுகள் நாக்கு மூக்கு என்ற பஞ்ச புலன்களையும் உண்டாக்கி இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை அனுபவமாக்குகின்ற அந்த அரிய விஷயம் எப்படி நடக்குது ஆத்மாவுக்கு? த்ரூ திஸ் பாடி அண்ட் மைண்ட், இந்த உடல் மனம் சார்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கு. அந்த நிகழ்வில் ஆத்மாவை அனுபவம் ஆக்க வேண்டுமானால் மன தூய்மை மிக மிக அவசியம் என்ற அடிப்படையில் இங்கே மனம் சலனமற்று இருந்தால், கலங்கமற்று இருந்தால், நிகழ்வில் பயணித்தால் அந்த இருப்பை நீங்கள் அனுபவமாக்க முடியும். அந்த இறைவனோடு இரண்டரை கலந்து விட முடியும். அதுதான் இங்கே ஜீவ பிரம்ம ஐக்கியம். அதுதான் இறைவனோடு இணைவது, அறிவோட தூய அறிவோட மனம் கலப்பது. அப்போ அந்த நிலை நீங்கள் அனுபவம் ஆக்கிறது தான் இந்த மாதிரி குளத்து நீருடைய ஓமானத்தை நம்ம சொல்கிறோம். ஏன்னா குளத்து நீர் தான் மனசு, மோதிரம் தான் இப்போ நீங்கள் காணுகின்ற உலகம். மோதிரம் வந்து பார்க்கணும், நல்லா பார்க்கணும், தெளிவாக பார்க்கணும்னா அந்த நீர் தெளிவாக இருக்கணும் இல்லை, அப்படி புரிஞ்சுக்கணும். அந்த குளத்து நீர் தெளிவாக இருந்தால் மோதிரம் தெளிவாக தெரியும். குளத்து நீர் கலங்கி இருந்தால் மோதிரம் தெரியாது. அப்போ மனம் கலகி இருந்தால் உலகம் கலங்கலாக தெரியும். அப்போ உலகத்தில் உங்களுக்கு பார்க்குறவெல்லாம் கெட்டவனா, மோசமா, முரட்டுத்தனமா, அப்படியே உங்களுக்கு என்னென்ன நெகட்டிவான விஷயங்கள் மனதுக்குள்ளே இருக்கோ அது பூரா எடுத்துக்கோங்களேன். அது பூரா உங்களுக்கு இப்படி தான் உலகம் விரியுது அப்படின்னா அப்போ உங்கள் மனசு அப்படி தான் கலங்கியிருக்கு, அந்த கெட்ட விஷயங்களை உள்வாங்கி அதில் சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு பார்க்குறவனெல்லாம் கெட்டவனாக தெரிகிறான், நெகட்டிவாக தெரிகிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பிடிக்கல, உலகத்தின் மீது வெறுப்பு வருது. அப்போ என்னென்னா மனம் அந்தளவுக்கு கெட்டு கலங்கி கிடக்குது. அப்போ அந்த மனம் எப்போ இந்த மாதிரி விஷயங்களை இப்போ புரிஞ்சுக்கிட்டு, இப்போ இந்த மனதினுடைய ஐந்து பரிமாணங்களை, அலைப்பாயும் மனம், மந்த புத்தி மனம், தடுமாறுகின்ற மனம், ஒருமுகப்பட்ட மனம், விருத்திகளற்ற மனம் அப்படிங்கிற ஐந்து நிலையில் நீங்கள் முதல்ல ஒருமுகப்பட்ட மனதுக்கு வரும்போது மட்டும்தான் அது விருத்திகளற்ற மனமாக மாறும் அப்படின்னு எப்படி சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது அப்படின்னா, இப்போ விருத்திகளற்ற மனம்னா இந்த எண்ணங்கள் எதுவுமே இல்லாத மனம். அப்போ எப்படிங்க அது சாத்தியமாகும்? அப்போ நான் எப்படிங்க வாழ்க்கையை வாழ்கிறது? மனம் விருத்திகளே இல்லைன்னா நான் எப்படிங்க இயங்க முடியும்? இப்போ நான் சமைக்கணும்னா கூட நான் யோசனை பண்ணி தானேங்க இன்னைக்கு வந்து ரசம் வைக்கலாமா இல்லை கூட்டு வைக்கலாமான்னு நான் யோசிக்காமல் எப்படிங்க அந்த பொரியல் சமையல்லாம் செய்ய முடியும்? விருத்திகளே இல்லாமல் விவகாரம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா விருத்திகளற்ற மனம்ங்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறத வச்சு தான். இப்போ ஒருமுகப்பட்ட மனதில் நீங்கள் காரியத்தை செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் தான் விருத்திகளற்ற மனம்னு அடுத்த பரிமாணத்தை காட்டி கொடுக்கும். ஏன்னா விருத்திகளற்ற மனம்ங்கிறது என்னன்னா, இங்கே விவகாரத்தை நீங்கள் செய்யலையே, உங்களை வச்சு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த நிகழ்வில் நீங்கள் பயணம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் சாம்பார் வைக்கணும்னா சாம்பாரை பாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, சாம்பார் ரெடி ஆகுது. அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு புத்தகம் எழுதணும்னா எழுதிக்கிட்டே இருக்கீங்க, புத்தகம் ரெடி ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் உலகத்தில் என்னென்ன பண்ணுறீங்களோ, எவ்வளோ விவகாரங்கள் வேணால் பண்ணுங்கள், அந்த நிகழ்வில் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது ஒருமுகப்பட்ட மனதில் அந்த காரியம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த காரியம் உங்களை கருவியாக வச்சு உடம்பையும் மனசையும் கொண்டு ஈஸ்வர காரியமாக மாறும். அப்போ அங்கே வந்து இங்கே உங்களுடைய எண்ணங்கள் அது எதுவும் நடக்கலை, அதுக்கு பேர் தான் விருத்திகளற்ற மனம். அப்போ அது ஈஸ்வரன் நிகழ்வில் நடக்குது. அப்போ ஈஸ்வர விருத்தி, ஈஸ்வர மனம் அப்படிங்கிறனால அதில் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் அதுக்காகத்தான் இங்கே படைக்கப்பட்டிருக்கீங்க. உங்கள் உடம்பும் மனசும் ஒன் ஆஃப் த டூல்ஸ் தானே அந்த இறைவனுக்கு, ஈஸ்வரனுக்கு. அப்போ உங்களை வச்சு இந்த உலகத்துக்கு இப்படி ஒரு விவகாரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறான், அந்த விவகாரத்துக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். அப்போ அந்த ஒத்துழைப்பை கொடுத்து அந்த ஈஸ்வரத்தன்மையோடு நீங்கள் இயங்கும்போது நீங்கள் எதை வேணால் செய்யலாங்க. அந்த செயல் வந்து உங்கள் செயல் கிடையாது, ஈஸ்வர செயல், அவ்வளவுதான். நீங்கள் வந்து ஏதோ ஒன்று ஆன்மீக பணி செஞ்சால் தான் இறைவனை நெருங்க முடியும், வேற ஏதாவது வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் இறைவனை நெருங்க முடியாது அப்படின்னு யார் சொன்னா? அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் எது செஞ்சாலும் நீங்கள் இறைவனோட தான் செய்கிறீங்க, இறைவனோட தான் இணைஞ்சிருக்கிறீங்க. அது இறைக்காரியமாக தான் செய்கிறீங்க. ஆனால் தெரியாமல் செய்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுக்கும் இந்த வித்தியாசம் வந்துவிட்டால் உங்களுக்கு செய்கின்ற செயல் விளைவுகள் எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணமாக மாற்றப்படும், ஈஸ்வர அர்ப்பணமாக மாறும், அது கர்ம யோகமாக மாறும். அப்போ அங்கே தான் நீங்கள் வந்து அந்த உயர் பரிமாண அறிவை அடைந்ததற்கு அடையாளம் என்று இங்கே சாஸ்திரம் சுட்டிக்காட்டுவது தான் மனமடைந்த உயர் பரிமாணம் என்று நாம் பார்க்குறோம். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மனதை பற்றி பேசும்போது அது கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு அப்படி இப்படின்னு போட்டு குழப்பிக்கிட்டு, அப்புறம் அதை வந்து நான் யூனிவர்சல் லாக்குள்ளே கொண்டு வரேன், அப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளே கொண்டு வரேன், அப்புறம் நான் உட்காந்துக்கிட்டு இப்போ நான் வந்து ஒரு பெரிய பொருள் அடைய போகிறேன், யூடியூப்லலாம் போட்டுருவானுங்க, பயங்கரமாக போட்டு மக்களை குழப்பிக்கிட்டு இருக்கானுங்க. சீக்ரெட்னு ஒரு புக்கு வந்து பல மில்லியன் கணக்கில் வித்துது பார்த்தீங்களா. அந்த புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த புக்கிலிருந்து ஏகப்பட்ட புருடாக்களும் வந்துடுச்சு. அந்த புக்கிலிருந்து எடுத்து ஆளாளுக்கு ஒவ்வொரு கதை விட்டுக்கிட்டு அந்த யூடியூப்பில் போட்டுக்கிட்டு அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் நினைத்ததை அடையலாம், நீங்கள் பிரபஞ்சத்தோடு பேசுங்கள், இந்த பிரபஞ்சத்தை சாதிச்சிடலாம், அப்படி இப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி உங்களுடைய வீக்னஸ் புரிஞ்சுக்கிறாங்கல்ல. இப்போ நம்முடைய பெரும்பாலான வீக்னஸ் என்ன, நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். ஒருத்தருக்கு வந்து பொருளாதார பிரச்சனை, எங்கே எனக்கு பணமே இல்லை, பணம் வந்தால் பரவாயில்ல நினச்சிக்கிட்டு இருப்பான். உடனே அவன் சொல்லுவான், நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேளுங்கள், கொடுத்து விடும்பான். இன்னொருத்தருக்கு என்ன பிரச்சனைனா, அவருக்கு வந்து நோயாளி, அவருக்கு உடம்புல நோய் இருக்குது, அவர் அந்த நோயிலிருந்து விடுபடுறது தான் அவருக்கு முக்கிய நோக்கம், அவருக்கு பணமெல்லாம் செகண்டரி. அவருக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, எனக்கு இந்த நோயிலிருந்து விடுபடணுங்க. அப்போ அதுக்கு ஏதாவது வழி இருக்கா, பிரபஞ்சத்திடம் கேளுங்கள், அது உங்கள் நோயிலிருந்து விடுவித்து விடும் அப்படின்னு அவர் அவன் சொல்லியிருப்பான். அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட போய் என்னை நோயிலிருந்து விடுவிச்சிடு, என்ன நோயிலிருந்து விடுவிச்சிடு, நான் இதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னை விடுவிச்சிடுன்னு சொல்லிட்டு தவம் பண்ணிக்கிட்டோ தியானம் பண்ணிக்கிட்டோ இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா அது எப்படிங்க விடுவிக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒன் ஆஃப் த பார்ட்டிக்கல், இந்த யூனிவர்சலில் நீங்களும் ஒரு அங்கம் தான், நீங்கள் யூனிவர்சலுக்கு வேறாவே இல்லை. நீங்கள் வேறா இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் அதுக்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி, இப்போ நம்ம வீட்லேயே நம்ம பிச்சை எடுக்கிற மாதிரி, எப்படின்னா இப்போ நீங்கள் வீட்டில் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, மகன் இருக்கிறான், இப்போ மகனுக்கு பணம் வேணும், அம்மா எனக்கு பணம் கொடுமா பணம் கொடுமான்னு பிச்சை கேட்குற மாதிரி ஆகிடும். அது மகனுக்கு உரிமை, அது உரிமைக்கும் பிச்சைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ அம்மா கிட்ட பணம் கொடு அப்படின்னு கேட்டால் அம்மா உடனே எடுத்து கொடுத்தா அது உரிமை, அம்மா நீ பணம் கொடுக்குறியா இல்லை அங்கே எடுத்துட்டு போட்டுமா அப்படின்னு அவன் அங்கே இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போகிறதே உரிமை அம்மாங்கிறதுனால. பக்கத்து வீட்டில் போய் அப்படி எடுக்க முடியாது இல்லை, பக்கத்து வீட்டில் போய் பணத்தை எடுத்துட்டு போனால் திருட்டாயிடும். ஆனால் தன்னுடைய வீட்டில் இருக்கிற பணத்தை தான் எடுக்கிறது வந்து உரிமை. அப்போ அது மாதிரி இங்கே நம்ம கேட்டு பெறுவது உரிமையில் பெறுவதுங்கிற ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்குங்க. அப்போ இங்கே பிரபஞ்சத்திடத்தில் வந்து நீங்கள் பிச்சை கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கொடுக்காது, ஏன்னா உங்களை பிச்சைக்காரனாவே பார்க்கும். அப்போ ரெண்டாவது நீங்கள் வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை கண்டு வெறுக்கிறீங்க பாருங்க, அதனால நீங்கள் அந்த விஷயத்தில் விருப்பப்படலைங்கிற மாதிரி அது பார்க்கும். இங்கே யூனிவர்சல் சிஸ்டம் எப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நான் தான் எல்லாமா இருக்கிற, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனம் தான் ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் ஊடுருவி இயங்கிட்டு இருக்கு, இப்போ என் மூலமாக சில காரியங்களை நடத்துது, அவன் மூலமாக சில காரியங்களை நடத்திக்கிட்டு இருக்கு, அது நீதியில் இருக்கு, நிகழ்வில் இருக்கு, அது அப்படியே நிகழட்டும் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் தானாக வரும், அதை நீங்கள் போய் கேட்டு பெற வேண்டியது கிடையாது. ஏன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும், பெத்த தாய்க்கு தன்னுடைய குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும். அது மாதிரி பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிற உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை கேட்டு பெறுவதில் ஏற்படுகின்ற சிக்கலை நீங்களாக உருவாக்கிக்கிறதுனால, இப்போ அப்பா விருப்பப்பட்டு ஒரு 5000 ரூபா கூட உங்களுக்கு செலவு கொடுக்கலாம், ஆனால் நீங்களாக அல்பத்தனமாக போய் ஒரு 500 ரூபா கொடுப்பா அப்படின்னு கேட்கறது வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ நீங்களாக போய் பண செலவுக்கு அப்பா கிட்ட கேட்குறீங்க, அப்பா ஒரு 500 ரூபா கொடுப்பா அப்படின்னு தாய்கிட்ட தலையை சொரிஞ்சிக்கிட்டே போய் நீங்கள் அப்பா கிட்ட காசு கேட்குறீங்கன்னு வைங்களேன், அப்பா ஒரு 500 ரூபா கொடுப்பா, சரி இருந்தாடா அப்படின்னு கொடுக்குறாரு, செலவுக்கு வாங்கிட்டு போய் செலவு பண்ணலாம். ஆனால் அப்பாவே ஒரு நல்ல மூடில் இருக்காரு, இன்னைக்கு பையனுக்கு 5000 ரூபா கொடுத்துடலாம், ஏதாவது நல்ல விதமாக அவனுக்கு வேணுங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் நினச்சிட்டு இருப்பாரு. அப்போ அந்த 5000 ரூபா அவராக கொடுத்தாருன்னா நமக்கு அதிக செலவுக்கு பணம் கைக்கு கிடைச்ச மாதிரி ஆகிடும்ல. ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்காக. இது மாதிரி ஈஸ்வரன் என்ன பண்ணுறான்னா, உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்க தயாராக தான் இருக்கிறான். ஏன்னா ஒன் ஆஃப் த பார்ட்டிக்கலாக நீங்கள் இருக்கிறதுனால, அவனுடைய குழந்தைகளாக அவனுடைய வைபவத்திலேயே நீங்கள்லாம் இருக்கிறதுனால, உங்கள் மனதை வந்து அவன் கையாளுறதுனால, உங்கள் உடலையும் அவனே கையாளுறதுனால, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது பூரா அவன் கொடுக்க தயாராக இருக்கிறான். ஆனால் அதை பெறுவதில் நீங்களே சிக்கலை உண்டாக்கிக்கிட்டு நீங்கள் மாற்று கருத்துக்களை இறைவனுக்கு முரண்பாடாக வைத்துக்கொண்டு, அப்புறம் அவனை வந்து ஒரு எஜமானனாகவும் நீங்கள் அவனுக்கு கீழே ஒரு அடிமையாகவும் மாற்றிக்கிட்டு, அப்புறம் நம்ம வீட்லேயே நம்ம பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு நிலையை வருத்திக்கிட்டு இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, இதுக்கு பேர் தான் அஞ்ஞானம் அறியாமை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இங்கே எல்லா ஆற்றலும் உங்களுக்குள்ளேயே இருக்குது, ஏன்னா நீங்கள் ஈஸ்வர சக்தியின் ஒரு அங்கம்ங்கிறதுனால நீங்கள் நினைப்பதே அடைய முடியும். ஆனால் நீங்கள் நிகழ்வில் பயணம் பண்ணும்போது மட்டும்தான். நீங்கள் ஏதோ திட்டமிட்டு செய்கிறேன், நான் வந்து உட்காந்துக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே நான் இந்த விஷயத்தை சாதிக்க பார்க்குறேன் அப்படின்னா அப்படிலாம் நடத்த முடியாது, அப்படி நடக்காது. ஏதோ 100ல் 1 நடக்கும், அது வந்து காக்கா உட்காந்து பணம் பழம் விழுந்த மாதிரி. இப்போ காக்கா உட்காந்த உடனே அவ்வளோ பெரிய பணம் பழம் விழுந்துருமா? அது படுத்து விடுறதுக்கு தயாராக இருக்குது, அந்த நேரத்தில் போய் காக்கா உட்காருது, அதனால அது விழுந்துருச்சு. அப்படி விழுந்ததை வச்சுக்கிட்டு இந்த காக்கா என்ன நினச்சிக்கிதாமா, நான் பார் உட்காந்து தள்ளி விட்டேன் அப்படின்னு நினைக்குது. அது மாதிரி இங்கே நாம் என்ன நினச்சிக்கிறோம், நாம் பாட்டு நானே தான் இதை செஞ்சிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்முடைய அஜ்ஞானம் அறியாமை அப்படின்னு நீங்கள் சாஸ்திரம் சுட்டி காட்டி, இங்கே நீங்கள் ஒன்றும் செய்கிறதில்ல, எல்லாம் ஈஸ்வர நியதியில் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு, அந்த நிகழ்வோடு நீங்கள் பயணம் பண்ணுனா அதுக்கு பேர் ஒருமித்த மனசு, ஒருமுகப்பட்ட மனசுன்னு பேர். ரெண்டாவது, அந்த நிகழ்வில் பயணம் பண்ணும்போது அதனுடைய செயல் விளைவுகள் உங்களை பாதிக்காது, அதனால பாவ புண்ணியம் உங்களுக்கு கிடையாது. மூன்றாவது, அந்த ஒருமித்த மனமுகத்தில் நீங்கள் அந்த காரியத்தை செய்யும்போது அந்த மனதுக்கு பேர் விருத்திகளற்ற மனம், எண்ணங்களற்ற மனம் என்று பெயர். எப்படிங்க எண்ணங்களற்ற மனம்? நீங்கள் எங்கே எண்ணத்தை கொண்டு வந்தீங்க? இறைவன் உங்களை வச்சு செய்கிறான். அப்போ அது நிகழ்வில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இங்கே நான் சிந்திக்கிறதுக்கோ நான் செயலாற்றுவதற்கோ ஒன்றும் இல்லைங்கிற நிலை உங்களுக்குள்ளே உண்டானாலே அது எண்ணங்களற்ற மனம், விருத்திகளற்ற மனம்னு பெயர் பெற்றுமே தவிர, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ நான் உட்காந்து எண்ணங்கள் எல்லாம் விட்டுடுறேன், ஒவ்வொன்றா வந்து அப்படியே கண்ணை மூடி விசாரம் பண்ணுறேன், இந்த விவகாரம் எனக்கு வேண்டாம், இந்த விவகாரம் எனக்கு வேணும், இது எனக்கு சாதகமாக இருக்குது, இது எனக்கு பாதகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி எண்ணங்களுக்குள்ளே ஊடுருவி நீங்கள் அந்த எண்ணங்களை விட பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எண்ணங்களுடைய வலிமை இன்னும் அதிகமாகி உங்களை அவ்வளவுதான் மென்டலாக மாற்றிடும். ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் மென்டல் ஆகிட்டாங்க. அதாவது இந்த விசாரம்ங்கிற பேரில் விவரம் தெரியாமல் போய் உக்காந்துக்கிட்டு மனதில் இருக்கிற குப்பையை பூரா கிளறிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கிளறுனா என்ன ஆகும் நீங்கள் நினச்சி பாருங்களேன். உங்கள் வீட்டில் குப்பை போட்டிருக்கீங்க ஒரு கூடையில், அந்த குப்பையை அப்படியே கொண்டு போய் வெளியே கொட்டுறது நல்லதா, இல்லை அதை கிளறி உள்ள என்ன இருக்குன்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டு கொட்டுறேன், இருங்க அதில் உள்ள நான் தக்காளி போட்டேன்னா வெண்டைக்காய் போட்டேன்னா அந்த கழிவுகள் என்னென்னு இருக்குன்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன்ட்டு போட்டு ஒரு குச்சி எடுத்து கிளறு கிளறு கிளறினீங்கன்னா நாத்தம் தான் அடிக்குமே தவிர நீங்கள் அதுலேருந்து எந்த நன்மையும் பெற முடியாது. அப்போ அது மாதிரி உங்கள் மனதில் ஏற்கனவே ஏற்றி வைத்து கொண்ட ஏராளமான பதிவுகளை நீங்கள் விசாரம்ங்கிற பேரில் இது மாதிரி ஆராய்ந்து கொண்டு உட்காந்துருந்தீங்கன்னா அந்த மனசு என்ன பண்ணும், குப்பைகளை கிளறின மாதிரி கிளறி உங்களை இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளிடும். அதுதான் மனப்பிறழ்வை உண்டு பண்ணும். அப்போ நீங்கள் மனநோயாளியாக மாறுவதை தவிர வேறு வழி கிடையாது. அப்போ இங்கே சாஸ்திரம் இப்படி சொல்லலை, விசாரம்ங்கிறத இப்படி விவேகத்தினால புரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லலை. விவேகத்தினால விசாரித்து தெரிந்து கொள்வதுங்கிறது என்னன்னா இப்படி விசாரித்து தெரிந்து கொள்வது, சரியான வழிகாட்டுதலினுடைய மூலமாக குருமார்களுடைய வழியில் வந்தால்தான் இந்த விசாரத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியும். அப்போ நம்முடைய சனாதன தர்மத்தில் வந்த சான்றோர்களில் ஒருவராக பதஞ்சலி முனிவர் இதை சொல்லிக் கொடுக்குறார். வேற யார் சொல்லித்தர முடியும்? ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒருத்தர் கூப்பிட்டு உங்களுக்கு மனசை பத்தி கேட்டால் சொல்லி கொடுத்துருவானா, அல்லது யூடியூப்ல ஒருத்தர் சொல்லி கொடுத்துருவானா, இல்லை வந்து நீங்க சினிமாவில் மனதை பத்தி கத்துக்க முடியுமா? அங்கெல்லாம் எதுவுமே கத்துக்க முடியாது. அப்போ மிக உயரிய ஞானிகள் பதஞ்சலி முனிவர் சொல்றாரு, மனம் என்பது ஐந்து நிலைகளில் பரிமாணத்துக்கு வருது. அது அலைப்பாய்கின்ற மனம், மந்த புத்தி மனம், தடுமாறும் மனம், ஒருமுகப்பட்ட மனம், விருத்திகளற்ற மனம். அப்ப இந்த அஞ்சு முறையில நீங்க மூன்று நிலைகளை ஃபர்ஸ்ட் விட்டுறணும். அலைப்பாயும் மனத்தை விடணும், மந்த புத்தி உள்ள மனத்தை விடணும், தடுமாறுகின்ற மனத்தை விடணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், ஒருமுகப்பட்ட மனத்துக்கு வரணும். அப்ப ஒருமுகப்பட்ட மனம் என்பது நிகழ்காலத்தில் நிகழ்கின்ற நிகழ்வை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற மனம். அப்ப அந்த நிகழ்காலத்தில் வருகின்ற நிகழ்வு நல்லதா கெட்டதா அதை பத்தி உங்களுக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்யுங்க, அதனுடைய பலன் பின்னாடி வரும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. எது நடந்ததோ அது இன்று நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். அவ்வளவுதானே பகவத்கீதை? பகவத்கீதை சிம்பிளா முடிச்சிடுச்சா இல்லையா? எது நடந்ததோ அது நல்லாதான் நடந்ததுங்க, இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது நல்லாதான் நடந்துட்டு இருக்கு, இனிமேல் நடக்க போறது நல்லதான் நடக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணுங்க, நிகழ்வுல நடக்கணும், அவ்வளவுதான். நீங்க நிகழ்வை விட்டுட்டு நீங்க எதிர்காலத்துக்கு போறதோ அல்லது கடந்த காலத்தை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டோ இருக்கிறதுனால மாற்றம் நடந்து விடுமானா, எப்படிங்க நடக்கும்? அது நடக்காது. ஆக மனதின் ஐந்து நிலைகளில் நீங்க ஒருமுகப்பட்ட மனம் என்பது நிகழ்வில் பயணிக்கின்ற மனம், விருத்திகளற்ற மனம் என்பது இங்கு நீங்கள் எந்த விவகாரமும் செய்யல, எந்த எண்ணங்களும் எழுப்பல, எல்லாமே ஈஸ்வர நியதிக்குள்ள உங்களை வச்சு அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அது உண்மையில் விருத்திகளற்ற மனம். ஏன்னா அந்த மனதுல உண்மையா அதனுடைய விருத்தி இல்லை, ஈஸ்வர விருத்திகள் உங்க மூலமா வெளிப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப அந்த நிகழ்வை நீங்க அப்படியே ஏற்றுக்கொண்டு பயணம் செய்தால் அதனால் வருகின்ற சாதக பாதகங்கள் உங்களை பாதிக்காத பொழுது, உங்களுக்கு பாவ புண்ணியம் சேராத பொழுது, இங்கு நீங்க உண்மையிலேயே யாருங்க, அந்த தூய அறிவாக பிரகாசிக்கின்ற சுயம் பிரகாச அறிவாக நீங்க மிளிரக்கூடிய நிலைக்கு உங்களை தானாவே கொண்டு போயிடும். அப்ப இதுதான் இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுகின்ற ஆழமான உண்மைகளை நாம உணர்ந்து கொண்டு இந்த மனதை பற்றி புரிந்து கொண்டு மகான்கள் காட்டிய வழியில் நாம பயணம் பண்ணணுமே தவிர மற்றவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களில் சிக்கிக்கொண்டு நம்ம வாழக்கூடாது என்று நான் சொல்லி இப்ப இன்றைய நேரம் கருதி நான் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். இன்னும் இதை பற்றி நம்ம விரிவாக அடுத்தடுத்த வகுப்புகளை பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.